விவிலிய தேடல்.
எனதர்ம அன்புள்ளங்களே, நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், என்றென்றும் வாழ்ந்திருப்பேன் என்று திருப்பாடல் ஆசிரியரைப் போல் பெருமையோடு சொல்லும் பக்குவம் பெற இறை அருளை வேண்டுவோம் என்று சென்ற தேடலை நாம் நிறைவு செய்தோம். இறைவன் இல்லத்தில், இறைவன் கண்காணிப்பில், இறைவனோடு வாழும் பக்குவம் என்பது என்ன, இந்த பக்குவத்தை எவ்விதம் பெறுவது என்று இன்றைய தேடலில் நாம் சிந்திப்போம். இல்லம், வீடு ஆகிய வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் ஹவுஸ் மற்றும் ஹோம் ஆகிய வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். ஹோம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு மற்றொரு அழகான அர்த்தம் உண்டு அன்பர்களே. டு பி அட் ஹோம், டு ஃபீல் அட் ஹோம் என்று சொல்லும்போது பாதுகாப்பான ஒரு சுதந்திர நிலையை அல்லது உணர்வை பற்றி நாம் பேசுகின்றோம். பிறர் நம்மை கண்காணிக்கின்றனர், நம்மை கணிக்கின்றனர் என்ற கவலைகள் எதுவும் இல்லாமல் நாம் நாமாக இயல்பாக இருப்பதையே ஃபீலிங் அட் ஹோம் என்ற சொற்றொடர் குறிக்கின்றது. பாத்ரூம் பாடகர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? பாடும் திறமை அதிகம் இல்லாத ஒரு சிலர் பாத்ரூமில், அதாவது குளியல் அறையில் மனம் விட்டு பாடுகிறோமே. உண்மையான நண்பர்கள் மத்தியில் எந்த கூச்சமும் இல்லாமல் குழந்தையைப் போல் பாடி ஆடி மகிழ்கிறோமே. அந்த நேரங்களில் நாம் உணரும் சுதந்திரத்தைத்தான் டு பி அட் ஹோம், டு ஃபீல் அட் ஹோம் என்ற சொற்களால் நாம் குறிப்பிடுகின்றோம். வழக்கமாக இந்த சுதந்திர உணர்வை அவரவர் இல்லங்களில் அதிகம் உணர்வோம். அதிலும் இந்த சுதந்திரத்தை மிக அதிகமாக உணர்வது பயன்படுத்துவது குழந்தைகள்தான். குழந்தை ஒன்று வீட்டின் தரையில், சுவர்களில் தன் ஓவியத் திறனை வெளிப்படுத்துவதை ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் பார்த்திருக்கின்றோம். சில நேரங்களில் இந்த குறும்புகளையெல்லாம் குழந்தைகள் செய்யும் போது, நீ செய்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்று பெற்றோர்கள் சொல்வார்கள். அதை கேட்டு இன்னும் அதிக குதூகலத்தோடு, சிரிப்போடு குழந்தைகள் தங்கள் குறும்பை தொடர்வதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அன்புள்ளங்களே, மனதில் இந்த அனுபவத்தை பின்னணியாக வைத்து கொண்டு நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்ற வார்த்தைகளை நாம் எண்ணி பார்க்கலாம்.
என்னோடு நீ வாழ வேண்டும், என் நண்பன் நீயாக வேண்டும், உன் அன்பில் நான் மூழ்க வேண்டும், நான்.
அன்புள்ளங்களே, நம்முடைய இல்லங்களில் நாம் உணரும் அந்த சுதந்திரத்தைப் போல ஆண்டவரின் இல்லத்தில் இதே சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முடியுமா? நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று கடவுள் தன் கண்காணிப்பை நமக்கு உணர்த்தும் போது அது நமக்குள் சந்தோஷம் தருமா, சங்கடம் தருமா? அன்பர்களே, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கும் உறவு எந்த நிலையில் உள்ளது என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். நாம் குழந்தை நிலையிலும் கடவுள் நமது பெற்றோர் நிலையிலும் இருக்கின்றோமா, அல்லது நாம் வளர் இளம் பருவம், அதாவது அடலசென்ஸ் என்ற நிலையில் கடவுளோடு பழகுகின்றோமா, அல்லது அடல்ட் டு அடல்ட் என்ற முதிர்ச்சி அடைந்த நிலையில் கடவுளோடு பழகுகின்றோமா? இந்த மூன்று நிலைகளில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பொறுத்து கடவுளின் இல்லம், அவரது தொடர்ந்த கண்காணிப்பு நமக்கு சந்தோஷம் தருமா, சங்கடம் தருமா என்பதை கணக்கிட முடியும். குழந்தைக்கு வீடு ஒரு விளையாட்டுத் திடல். சுதந்திரமாக சுற்றித் திரியும் குழந்தை அவ்வப்போது பெற்றோரின் கவனம் தன்மீது இருக்கிறதா என்பதையும் பார்த்து கொள்ளும். சுவரில் கிறுக்குவது, தொலைபேசி, டிவி, கம்ப்யூட்டர் இவைகளை பயன்படுத்துவது, நாளிதழை கிழிப்பது, உறவினர் தரும் பொருளை இடது கையால் வாங்குவது என்ற பல செயல்களில் ஈடுபடும் குழந்தைக்கு தான் செய்வது நல்லதா கெட்டதா என்ற அளவுகோல் கிடையாது. பெற்றோரின் அனுமதி உண்டா இல்லையா என்பது மட்டுமே குழந்தையின் அளவுகோல். குழந்தையை பொறுத்தவரை பெற்றோரின் கண்காணிப்பில் இருப்பது பாதுகாப்பான, சந்தோஷமான, சுகமான, நிம்மதி தரும் ஒரு அனுபவம். அதை தாண்டி குழந்தைக்கு எதுவும் அதிகம் தெரியாது. இதே குழந்தை வளர் இளம் பருவத்தில், அதாவது அடலசென்ட் வயதில் அடியெடுத்து வைக்கும் போது இதே பெற்றோரின் கவனம் சந்தோஷத்திற்கு பதில் சங்கடத்தை தரும். வளர் இளம் பருவத்தில் நுழையும் சிறுவன் அல்லது சிறுமிக்கு உலகமே தன்னை கண்காணிப்பதை போன்ற உணர்வு உண்டாகும். அதுவரை அம்மா அல்லது அப்பா சொன்னதை கேட்டு வாழ்ந்தவர்கள் இனி தனித்து முடிவுகள் எடுக்க முயல்கின்றார்கள். அந்த முடிவுகள் சரியா தவறா என்ற குழப்பம் வேறு. தன்னையொத்த மற்ற இளையோர் சொல்வதும் செய்வதும் அவர்களுக்கு ஒரு முக்கிய அளவுகோல் ஆகின்றது. இந்த பருவத்தில் அம்மா, அப்பா, இன்னும் மற்ற பெரியவர்களின் கண்டிப்பும் கண்காணிப்பும் சந்தோஷத்தை விட சங்கடத்தையே அதிகம் தருவதாக இவர்கள் உணர்கின்றனர். அன்பு நெஞ்சங்களே, சுதந்திரமாக சுற்றித் திரியும் குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இருக்கும் உறவுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக விவிலியத்தில் நாம் காணும் உறவு முதல் பெற்றோர் கடவுளோடு கொண்டிருந்த அந்த உறவு. ஆதாம் ஏவாள் இருவரும் ஏதேனில் இருந்த தோட்டத்தில் நல்லது கெட்டது என்ற பாகுபாடுகள் எதுவும் இல்லாமல் கடவுளின் பிரசன்னத்தில் எப்போதும் வாழ்ந்த அந்த நிலையை தொடக்க நூல் இரண்டாம் பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். குழந்தைகளாக சுதந்திரமாக சுற்றித் திரிந்த இவர்கள் நல்லது கெட்டதை உணர்த்தும் அந்த கனியை உண்டதும் வளர் இளம் பருவத்தினரைப் போல கடவுளின் குறுக்கீட்டை விரும்பாமல் விலகிச் சென்றனர். கடவுளோடு கொண்டுள்ள நமது உறவு வளர் இளம் பருவத்தில் இருந்தால் கடவுளின் இல்லத்தில் கடவுளின் கண்காணிப்பில் வாழ்வது நமக்கு சங்கடமாக இருக்கும். யோபுவின் வாழ்வில் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டை நாம் காணலாம். யோபு சந்தித்த அடுக்கடுக்கான சோதனைகளை வேதனைகளை நாம் அனைவரும் அறிவோம். அவரது நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி செய்கின்றனர். யோபு ஒரு குழந்தையைப் போல் தன் இறைவனை அணுக வேண்டும் என்ற நோக்கத்தில், மனம் தளராதீர், கடவுள் உம்மை கண்காணித்து வருகின்றார் என்று ஆலோசனை தருகின்றனர். வளர் இளம் பருவத்தினர் போல யோபு இதற்கு பதில் சொல்கின்றார். கடவுள் கண்காணிக்கின்றார், உண்மைதான். நான் எப்போது தவறு செய்வேன், என்னை எப்போது பிடிக்கலாம் என்ற நோக்கத்தில் அவர் என்னை கண்காணிக்கின்றார் என்ற எண்ணத்தை யோபு தன் நண்பர்களிடம் சொல்கின்றார். அன்புள்ளங்களே, யோபு நூலில் 6-7 ஆகிய இரு பிரிவுகளில் அவர் கூறும் பதில் உள்ளத்திலிருந்து வெடித்து எழும் வேதனை கோபம் அனைத்தையும் வெளிப்படுத்துகின்றது. முடிந்தால் அதை வாசித்து பாருங்கள். பெற்றோர் எப்போதும் தன்னை கண்காணிக்கின்றனர் என்பதை உணரும் ஓர் இளைஞன் அல்லது இளம்பெண் எரிச்சலோடு பேசும் வார்த்தைகளின் எதிரொலி போல ஒலிக்கும் யோபுவின் வார்த்தைகளை இப்போது கேட்போம்.
யோபு அதிகாரம் 7. எவ்வளவு காலம் என்மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர்? என் எச்சிலை விழுங்கும் அளவுக்கு கூட என்னை விடமாட்டீரா? மானிடரின் காவலரே, நான் பாவம் இழைத்து விட்டேனா? உமக்கு நான் செய்ததென்னவோ? என்னை உம் இலக்காக ஆக்கியதேன்? உமக்கு நான் சுமையாய்ப் போனதேன்?
எனதருமை அன்புள்ளங்களே, குழந்தை பருவம், வளர் இளம் பருவம், இளம் பருவம் இவைகளையெல்லாம் தாண்டி நாம் முதிர்ச்சி அடையும் போது அடல்ட் டு அடல்ட் என்ற நிலையில் பெற்றோரோடு நாம் உறவு கொள்கின்றோம். ஒரு பக்கம் பெற்றோரின் கண்காணிப்பு தேவை என்பதை உணர்கின்றோம். அதே நேரம் நம் தனிப்பட்ட சுதந்திரமும் நமக்கு தேவைப்படுகின்றது. இந்த இரண்டையும் சரிவர கலக்கும் பக்குவத்தை நாம் பெறும்போது வாழ்க்கை சுமூகமாக செல்கின்றது. கடவுள் உறவிலும் நாம் முதிர்ச்சி அடையும் போது கடவுளின் கண்காணிப்பு, நம்முடைய சுதந்திரம் இரண்டும் கலந்த ஒரு உறவை நாம் வளர்க்க வேண்டும். இதுவே இறை உறவில் நாம் அடையக்கூடிய ஒரு பக்குவம். பக்குவப்பட்ட இந்த அடல்ட் டு அடல்ட் உறவின் உச்சமாக ஆண்டவரின் இல்லத்தில் என்றென்றும் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். பிள்ளைகள் வளர்ந்துவிட்டனர், பொறுப்புடன் வாழ்வர் என்ற நம்பிக்கையில் வீட்டு பொறுப்பை பிள்ளைகளிடம் ஒப்படைப்பதில் பெருமை கொள்ளும் பெற்றோர் போல இறைவனும் நம்மிடம், இதோ என் வீடு, இனி இது உன் வீடு என்று அவரோடு வாழ விடுக்கும் ஓர் அழைப்பிற்கு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லும் பக்குவமான பதிலே, நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், என்றென்றும் வாழ்ந்திருப்பேன் என்ற வார்த்தைகள். அன்புள்ளங்களே, நன்மை நேர்மை அனைத்திற்கும் ஊற்றான இறைவன் ஒவ்வொரு மனிதரோடும் இந்த அடல்ட் டு அடல்ட் முதிர்ச்சி அடைந்த உறவை வளர்க்க விரும்புகின்றார். இந்த உறவு நிலையை அடைந்த பின் இறைவன் என்னை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறாரே என்ற எண்ணமோ சங்கடமோ எழாது. ஏனெனில் இறைவனுடைய இல்லத்தில் அவரைப் போல் அவரின் பிம்பமாக என்னுடைய வாழ்வும் எப்போதும் நேரியதாக நன்மை நிறைந்ததாக இருக்கும். யாரும் எனக்கு இதை பற்றி சொல்ல தேவையில்லை. சரி, நேர்மையாக நன்மை நிறைந்த வாழ்க்கை வாழ்வதால் என்ன பயன்? இது நமக்குள் அடிக்கடி எழும் ஒரு கேள்வி இல்லையா அன்பர்களே? அதற்கு திருப்பாடல் ஆசிரியர் கூறும் பதில் என்ன தெரியுமா? நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்ற வார்த்தைகள். வாழ்வின் ஒரே பயன் இறைவனோடு அவரது இல்லத்தில் என்றென்றும் வாழ்வதுதான். இந்த வாழ்வில் நாம் பெறும் நிறைவை நாம் ஒவ்வொருவரும் அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களில் உணர்ந்திருக்கின்றோம். யாரும் நம்மை பார்க்கின்றனர் அல்லது பார்க்கவில்லை என்ற கவலை எதுவும் இல்லாமல், பலன் எதையும் எதிர்பார்க்காமல், நம் மனதில் நல்லதென்று பட்டதை நாம் செய்திருக்கின்றோம். அந்த நேரங்களில் நம் மனதில் உருவாகும் அந்த உயர்ந்த உணர்வு, தூய்மையான சுதந்திரம் இறைவனின் இல்லத்தில் வாழும் அனுபவத்திற்கு ஈடானது. சொல்லப்போனால், நாம் இறைவனின் இல்லத்திற்கு சென்று குடியேறுவதற்கு பதில் இறைவன் நமக்குள் வந்து குடியேறும் நேரங்கள் இவை. அன்புள்ளங்களே, இதுபோன்ற தூய நேரங்கள் வாழ்வில் பெருகுவதையே திருப்பாடல் ஆசிரியர் "நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், என்றென்றும் வாழ்ந்திருப்பேன்" என்ற வார்த்தைகளில் சொல்லியிருக்கின்றார்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.